புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை பார்வை திறன் குறைபாடுடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழ் பேராசிரியர் திரு பொன் சக்திவேல் அவர்கள் வழங்கிய வழிகாட்டும் வெளிச்சம் அனுபவ பகிர்வு பகுதி 39 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வடிவேலன். புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இந்த நிகழ்ச்சி வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 39. இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் திரு பொன் சக்திவேல் அவர்களின் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு பயனடையலாம்.
புதுகை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பொன் சக்திவேல். நான் புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன். என்னோட வாழ்க்கை கதையைத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அது சிலருக்கு நம்பிக்கையை தரலாம், பலரோட வாழ்க்கையில் அது ஒளி ஏற்றலாம். என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் சண்முகநாதபுரம். அங்கே தான் நான் பிறந்தேன். பிறவிலேயே எனக்கு பார்வை இல்லை. புதுக்கோட்டை பார்வையற்றோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தற்போதது. நான் படிக்கிற காலத்தில் அது தொடக்கப்பள்ளி. அந்த பள்ளியோட முன்னாள் மாணவன் தான். அங்கே நான் பிறந்தபோது எனக்கு 3 கழிச்சு தான் தெரியும் எனக்கு பார்வை தெரியாதுங்கிற விஷயம். என்னோட விழிகள் நல்லா இருக்கும், ஆனால் என்னோட விழி பந்தானது என் நேரமும் ஆடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து எங்கள் சித்தப்பா தான் கண்டுபிடிச்சாரு. குழந்தை வந்து ஆளை பார்த்து சிரிக்கல, சத்தம் வர்ற திசையை நோக்கி தான் சிரிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்ல பிறகுதான் எல்லாருக்கும் அது தெரிய வருது. அப்புறம் மருத்துவமனைகளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா மருத்துவமனைகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள் அனைத்துக்குமே அழைத்துட்டு போனாங்க. எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், பார்வை தெரிய வைக்க முடியாது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் கோயில்களுக்கு போனாங்க, பரிகாரம் பண்ணாங்க. இதையும் தாண்டி இந்த பார்வையற்ற குழந்தையை வச்சிருக்கக்கூடிய பெற்றோரோட ஒரு மனநிலை என்னென்னா, எப்படியாச்சும் தன்னோட குழந்தைக்கு பார்வை தெரிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கு ஒரு 4 விதமான நாட்டு வைத்தியங்கிற முறையில் பல விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி சில மூலிகைகளை என் கண்ணுக்குள்ளே விட்டது, ஆட்டுப்பாலை பீச்சி ஊற்றுனது, நந்தியாவட்ட பூவை கிட்டத்தட்ட 4 வீதம் கண்ணில் கட்டிக்கிட்டு 48 மேலே இருந்தது, இப்படிங்கிற பல பரிசோதனை முயற்சிகள் எல்லாம் என்னோட கண்ணில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இருக்கக்கூடிய பார்வை மாற்றத்திறனாளி குழந்தைகள் சந்தித்ததோட நான் ஒரு ஓரளவு குறைவான ஒரு பரிசோதனை முயற்சி தான் சந்திச்சேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பல குழந்தைகளுக்கு சூடு வைக்கிறது, லைட்டாக வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது கூட இது மாதிரியான தவறான சிகிச்சையினால் சுத்தமாகவே பார்வை தெரியாமல் போன நண்பர்களையெல்லாம் என்னோட பள்ளியில் பார்த்துக்கிறேன். ஆனால் ஏன் இதை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக எப்படியாச்சும் பார்வை வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். அதனால தான் இது மாதிரியான தவறான சிகிச்சைகளை தந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பள்ளிக்கூடம் சேர்ற வயசு வருது. கிட்டத்தட்ட 5 வரும்போது என்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஊருக்கு, எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு ஆரம்ப பள்ளி இருக்குது, அங்கே போய் சேர்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய சேர்த்துக்க முடியாது, எங்கேயாச்சும் விழுந்து அடிபட்டானா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு அங்கே சேர்க்க மறுத்துடுறாங்க. அதனால் எங்கள் அம்மாச்சி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளி, அங்கே எங்கள் பெரியம்மா மகக்கா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் என்னை சேர்த்தாங்க. நான் 5 கிட்டத்தட்ட ஒரு 7 3 அந்த பள்ளிக்கு நான் போனேன். அங்கே போனேன்னா என்ன, படிக்கவெல்லாம் இல்லை, போனேன். போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன், தூக்கம் வந்தால் தூங்குவேன். பள்ளிக்கூடம் முடியும் போது ஒரு பாட்டு பாடுவேன், பாட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா இந்த பள்ளியில் சேர்க்கும் போதே ஆரியப்பன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்தார். அவர் சொன்னார், இந்த குழந்தைய இங்கே வந்து சேர்க்குறீங்க, புதுக்கோட்டையில் ஒரு பார்வையற்றோருக்கான அரசு பள்ளி இருக்குது, அங்கே போய் சேருங்க அப்படின்னார். அவர் அந்த பள்ளியில் படித்த மாணவர் தான், அப்போ இல்லை சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இல்லை பெற்றோர்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சின்ன பிள்ளைய கொண்டே ஹாஸ்டலில் விடுறதா, எப்படி தூரமாக பிரிஞ்சு இருக்கிறது, ரொம்ப கஷ்டமே அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இருக்கட்டும் இறுதி வரையும் நம்ம கைக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில் என்னை கொண்டே இந்த புதுக்காட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அக்கா ஊரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் சேர்த்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 3 நான் சொன்ன மாதிரியே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ அந்த அண்ணன் வந்து என்னோடய பெற்றோர்களோட மனசை பேசி கரைச்சி கடைசியாக 1998 June 9 நான் இந்த பார்வையற்றோருக்கான அரசு பள்ளிக்கு வந்து சேர்றேன். பள்ளியில் அந்த சேர்ந்த முதல் நாளுங்கிறதும் ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருந்துச்சு. முக்கியமாக என்னை சேர்த்துட்டு வீட்டுக்கு போன திரும்புகிற எங்கள் பெற்றோர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு அழுக வந்துருச்சு. நான் கேட்ட நோக்கி ஓடுறேன். அப்பையில் விமலா காந்தி டீச்சர் அப்புறம் வளர்மதி டீச்சர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் என்னை பிடிக்கிறதுக்கு முடியாடுறாங்க. வந்து பிடிச்சிடுறாங்க. ஒருத்தவங்க தலைப்பக்கம் பிடிச்சிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க கால் பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. தலைப்பக்கம் பிடிச்சிருந்த வளர்மதி டீச்சரை நான் கடிச்சிடுறேன். அதே சமயம் கால் பக்கம் பிடிச்சிருந்த விமலா காந்தி டீச்சரை உதச்சிட்றேன். அப்புறம் அவங்க விட்டுடுறாங்க. அப்புறம் ஒரு சீனியர் பையன் வந்து தான் என்னை தூக்கிட்டு போகிறான். நான் போய் ஹாலில் படுத்து கிடக்கிறேன். அப்படியே தூங்கிடுறேன், அழுதுகிட்டே தூங்கிடுறேன். அப்புறம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே முழிக்கும் போது என்னை சுற்றி மாணவர்கள் எல்லாருமே கூட்டிட்டாங்க. அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க என்னை பற்றி. அப்புறம் என்னோட சகஜமாக அவங்க எல்லாரும் பேச தொடங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக துயரங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் மறக்க தொடங்குறேன். எங்கள் புதுக்கோட்டை பள்ளியோட ஒரு வழக்கம் என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு மாணவன் வந்தோன்னா அவரை ஒரு சீனியர் மாணவர் வந்து பொறுப்பெடுத்துக்குவார். அது கூட எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தலைமை பண்பை வளர்ப்பதற்கான ஒரு வழியாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்பையில் என்னை வந்து சந்தியாகு அப்படிங்கிற ஒரு அண்ணன் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அவர் பல இசை கச்சேரிகளில் பாடி மிகச்சிறந்த பாடகராக விளங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர். அந்த அண்ணன் என்னை பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அந்த பொறுப்பெடுத்தவங்களோட வேலை என்னென்னா, எப்போ சாப்பாடுக்கு போனால் கூட்டிகிட்டு போகிறது, தட்டு கழுவுறது எப்படின்னு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது, தட்டுகளை வரிசையாக வச்சு எடுத்து கொடுக்குறது, இப்படியான விஷயங்களை கொஞ்ச நாள் அவங்க வந்து நமக்கு வழிகாட்டுவாங்க. பள்ளிக்கூடத்தில் எங்கெங்கே எல்லாம் இருக்குது, ஒரு கழிப்பறை இங்கே இருக்குது, தண்ணி குடிக்கிற இடம் இங்கே இருக்குது, வகுப்புகள் இங்கே இருக்குது, எல்லாத்தையுமே அவங்க சரியாக நமக்கு சுட்டி காட்டுவாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோன்னே எல்லாரும் பார்த்தா வேகமாக போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்வையிட்ட ஒரு மாதிரியே தெரியல. எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக இயங்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போயில ஒரு பையனை கூப்பிட்டு, என்ன உனக்கு ஓரளவுக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லையே அப்படின்னா. அப்புறம் அவன் கண்ணை தொட்டு காமிச்சான். அப்போயில பார்த்தா அவன் கண்ணம் ஃபுல்லாகவே கண்ணே இல்லை, வெறும் கண்ணம் தான் இருந்துச்சு. அந்த கண் இருக்க இடமும் அப்படியே மூடி இருந்துச்சு. அப்போயில தான் நீ கொஞ்ச நாள் உனக்கு அப்படி வியப்பாக தான் தெரியும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவேன், அந்த இடத்த பழகிட்டேன்னா அப்புறம் நீயும் வேகமாக போக ஆரம்பிச்சிருவே அப்படின்னா. சாதாரண பள்ளியில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆணவண்ணா ஏபிசிடி இது மாதிரி எண்ணும் எழுத்தும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் பார்வையற்றோர் பள்ளியில் என்னென்ன கற்றுக் கொடுப்பாங்கிறத நான் உங்களுக்காக சொல்கிறேன். முக்கியமாக பார்வையற்றோர் பள்ளியில் ஒரு குழந்தைக்கு அடிப்படையான பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. நான் சேர்ந்த அடுத்த நாளே எப்படி தலையில் எண்ணெய் தேய்க்கிறது, எப்படி பவுடர் அடிக்கிறது, எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிற மாதிரி பார்வையற்றோர் எப்படி பவுடர் அடிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி குளிக்கிறது, அதை தாண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வகுப்புக்கு போக 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 அடுத்தடுத்த படிநிலைகளில் நான் ஒரு 4-5 படிக்கும்போது எப்படி உடைகளை துவைப்பது, அப்பையில் ஒரு உடையில் எப்போ எங்கெல்லாம் அதிக அழுக்கு இருக்கும், அப்பையில் அதை எப்படி துவைக்கிறது, இப்படிங்கிற பல விஷயங்களை எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படித்தான் நான் ஒரு முழுமை பெற்ற மனிதனாக ஆனேன். அதையும் தாண்டி எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அப்படின்னா, எப்படி நான் தனியாக நடக்கிறது ஸ்டிக்கப் போட்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமாக எழுத்து முறையான பிரெயில எனக்கு ஒன்றாவதுலேயே கற்றுக் கொடுத்துட்டாங்க. நான் இத்தனை நாளும் ஒரு பாடத்தை யாராச்சும் வாசிப்பாங்க நான் கேட்பேன், ஆனால் பிரெயில் கற்றுக்கிட்ட பிறகு நானே எல்லாத்தையும் வாசித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை படிக்க தொடங்கினேன். அது எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததாக இருந்துச்சு. அப்போயிலே எங்கள் பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு சாதாரண ஆசிரியர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னும் எழுத்தும் கற்பிப்பதோடு அவரோட வேலை முடிஞ்சிருது. ஆனால் இவங்க எங்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்க. அதுவும் அதீத ஈடுபாடோட நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. மீனா டீச்சரை பற்றி சொல்லணும்னா, அவங்க எனக்கு கணிதம் கற்றுக் கொடுத்தாங்க. கணிதத்தின் மீது அதீத ஈடுபாடு வருவதற்கு காரணம் அவங்க தான். அடுத்ததாக எனக்கு அவங்க பல புராண கதைகள் பலவற்றையும் சொன்னாங்க. அவை எல்லாமே நான் பிற்காலத்தில் ஒரு எழுத்தாளர், அதாவது ஒரு கவிதை புனையவோ ஒரு நாடகம் ஏற்றவோ அவையெல்லாம் எனக்கு பெரிதும் உதவியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அடுத்து வளர்மதி டீச்சரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வரலாறை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு மேப் இருக்கும் பார்வையற்றோருக்குன்னு, அது எப்படின்னா நீங்கள் ஒரு டைகர் ரொட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி டைகர்னு எழுதியிருக்கோம் அதை நீங்கள் தொட்டு பார்க்கலாம், தொட்டு பார்த்தாலும் தெரியும். அது மாதிரி மேடுறுத்தப்பட்ட பிளாஸ்டிக் தாளில் மேடுறுத்தப்பட்ட மேப் இருக்கும். அதில் இந்தியாவோட வரைபடத்தை, உலக வரைபடத்தை, ஐரோப்பிய கண்டம்னா எப்படி இருக்கும், ஆசிய கண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கிட்டத்தட்ட 3-4 வகுப்புலேயே எனக்கு அவ்வளோ தெளிவாக கற்றுக் கொடுத்துருந்தாங்க அந்த டீச்சர். அதையும் தாண்டி எங்கள் பெற்றோர் வரும்போது ஒவ்வொரு தடவையும் தனியாக அழைச்சி சொல்லுவாங்க, பையனை எப்படியாவது படிக்க வச்சுருங்க, கஷ்டப்பட்டாவது படிக்க வச்சுருங்க. ஏன் அவங்க அதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, பல பார்வையற்ற குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் கொஞ்ச நாள் படிக்க வைப்பாங்க, அப்புறம் இது படித்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ரேஞ்சில் விட்டுட்டு அவங்கள வீட்டிலேயே தங்க வச்சுருவாங்க. ஆனால் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கிறத அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வலியுறுத்தினது காரணமாக தான் அரசு பள்ளி ஒன்றில் நான் வந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், ஒரு அரசு பணியை வாங்கி அப்படிங்கிறத நான் இங்கே நினைவுபடுத்தி அவர்களுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம விமலா காந்தி டீச்சர் இருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா, ஒரு பாட்டு போட்டியாக இருக்கட்டும், அவங்க எங்களுக்கு பாட்டை பிரெயிலில் எழுதி கொடுத்து அதை பாடும் முறையை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் தாண்டி ஆங்கிலத்தில் நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவதற்கு தனி கவனம் எடுத்துக்கிட்டாங்க. நான் பள்ளியை விட்டு வரும்போது எனக்கு அவங்க வந்து ஒரு ஜிகே புத்தகத்தை பிரெயிலில் டைப் பண்ணி கொடுத்தாங்க, இயர் புக் 2003. அந்த ஜிகேவெல்லாம் நான் படித்ததுனால தான் பிற்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் பொது அறிவு துறையில் நான் சிறந்து விளங்க முடிஞ்சுன்னு கூட சொல்லலாம். அங்கே படித்த அதுதான் எனக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்துச்சு. பள்ளியில் நிறைய பொது அறிவு போட்டிகளில் நான் பரிசுகள் வாங்குவதற்கும் அதை எல்லாமே ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சுன்னு கூட நான் சொல்லலாம். அடுத்ததாக வந்து எங்கள் பள்ளியோட தலைமை ஆசிரியர் அசோக்குமார் சார், அவரை பற்றி நான் சொல்லி அவனை படித்த காலகட்டத்தில் அவர் இருந்தார். அப்பையில் பார்வையற்றோருக்கு நன்கொடை கொடுக்கறதுனாவே நம்ம நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, மீந்து போன உணவை கொண்டுட்டு வருவாங்க, இல்லாட்டினா போட்டு தங்க வீட்டில் தேவையில்லாத உடைகளை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வருவாங்க. அப்பையில் அவர், இதெல்லாம் எங்கள் குழந்தைங்க, நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, இப்படி மீந்து போனதையோ பழைய உடைகளையோ நீங்கள் கொண்டு வரக்கூடாது, குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா புது உடைகளை எடுத்து கொடுங்க, இல்லாட்டினா புதுசாக சாதங்களை வாங்கி கொடுங்க, இல்லாட்டி செஞ்சு கொடுங்க, இப்படி எஞ்சியதையோ மிஞ்சியதையோ கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு மிக கராராக சொல்லி பள்ளியில் எங்களை பார்த்துக்கிட்டார். அரசு கொடுக்குற சாப்பாடே அந்த பள்ளியில் மிகச்சிறப்பாக தான் இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கறி இருக்கும், முட்டை இருக்கும், இன்னும் காலை மாலை ஏதாச்சும் தானியங்கள், பால், முட்டை இப்படின்னு பல விதமான உணவுகள் இருக்கும். அதையும் தாண்டி இப்படி பிறந்த நாள், கல்யாண நாள் இப்படிங்கிற சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், பல துக்ககரமான நிகழ்வுகளுக்கும் எங்கள் பள்ளியில் வந்து உணவு போடும்போது இன்னும் பல வகையான உணவுகளை நான் சாப்பிட முடிஞ்சு. ஏன்னா என்னோடய வீடுங்கிறது ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் தான். ஆனால் இந்த பள்ளியில் சேர்ந்த பிறகு நான் இன்னும் பல வகையான சாதங்களை சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பல வகையான உயர்வான உணவு வகைகளை சாப்பிட்டேன். அதையும் தாண்டி ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 20-25 உடைகள், புதிய உடைகள் எனக்கு கிடச்சிச்சு அந்த பள்ளியில் இருக்கும்போது. எங்கள் வீட்டில் அப்போலாம் பீரோ கூட இல்லை, ஒரு சின்ன ஒரு கூரை வீடு தான். உடைகளை கூட வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு தான் என்னோடய உடைகள் எல்லாம், நிறைய உடைகளை கொடுத்து அவர்கள் அந்த புது உடைகளை உடுத்தி திரிந்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போதும் அது பசுமையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எங்களோட சந்தோஷம்தான் முக்கியமானது, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதனும் அப்படிங்கிறதுல எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் அதீத ஈடுபாடாக இருந்தாங்கன்னு நான் சொல்லலாம். ஒரு முறை ஒரு நவாமரத்து மேலே கிளையில் ஒரு சிட்டுக்குருவி அமர்ந்திருந்துச்சு. அதை எங்கள் விமலாகாந்தி டீச்சர் கஷ்டப்பட்டு பிடிச்சி கொண்டாந்து இந்தாண்டா சிட்டுக்குருவி அப்படின்னு அதை உசுரோடு தொட்டு காட்டினாங்க. இப்படி பார்வையற்ற குழந்தைகளும் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல முடிஞ்ச வரையும் தங்களால் முடிஞ்சதை தொட்டு காட்டினாங்க. நேரடியாக உள்ள பொருட்கள் பலவற்றையும் தொட்டு காட்டினாங்க. எங்கள் ஸ்கூலில் ஒரு போலீஸ்காரரோட மகன் படித்தார். அப்பையில் அவர்கிட்ட சொல்லி துப்பாக்கி, அப்புறம் அந்த ஏன்னா சின்ன பிள்ளையில எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஆசை இருக்கணும், துப்பாக்கினாவே ஒரு ஆசை இருக்கும், அதை நாங்கள் உண்மையான துப்பாக்கியை தொட்டு பார்க்கணும், வாக்கி டாக்கியை தொட்டு பார்க்கணும்லாம் கேட்டபோது அவர்கிட்ட பேசி கொண்டுட்டு வந்து எங்களுக்கு தொட்டு காட்டினதாக இருக்கட்டும். ஒரு குழந்தைகளுக்காக அது சந்தோஷப்படுது, அதுகளுக்கு ஏதாச்சும் வேணும்னு நம்ம எங்கள் டீச்சர்கிட்ட அவ்வளோ ஒரு தைரியமாக உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு தன்மையை எங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பள்ளியை வீட்டை விட்டு பிரிஞ்சு நாங்கள் இங்கே வந்து படிக்கிறோம். அப்பையில் அவர்களும் ஒரு தாயை போல எங்களோட சந்தோஷத்தை தான் அதீத முக்கியத்துவம் கொடுத்து கவனிச்சாங்கன்னு நான் சொல்லலாம். ஒரு நாள் நாங்கள் 3வது படிக்கும் போது கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் ஒரு பேட்டு மாதிரி ஒன்று நாங்கள் வச்சு ஒரு கட்டையை வச்சு தான் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்த கட்டை உடஞ்சி போச்சு. வேகமாக போகிறேன், இங்கே வரண்டால ஒரு டீச்சர் உட்காந்துருக்குறாங்க, இந்த ஒயர் சேரில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஒயர் சேரோட கைப்பிடி உங்களுக்கு தெரியும், சின்ன ஒரு மரக்கட்டை இருக்கும், மரக்கட்டை பொருத்திருப்பாங்க கம்பியில். நான் போய் டீச்சருக்கு பேட் உடஞ்சி போச்சு, இந்த கைப்பிடியை கொடுங்க, நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அப்படின்னு நான் போய் கேட்குறேன். உடனே அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கவங்க திட்டிருக்கலாம், கத்திருக்கலாம், நான் அவங்க அப்படி சொல்லலாம், சரி சரி இருந்தாரன்ட்டு அந்த ஸ்குருவை கலட்டிட்டு அந்த கைப்பிடியை கலட்டி கொடுத்தாங்க. நாங்கள் சந்தோஷமடைகிறதில் அவங்களுக்கு அதீத சந்தோஷம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இறுதி வரையும் நான் கிட்டத்தட்ட நான் 5வது போகிற வரையும் அந்த சேரில் கம்பி தான் இருந்துச்சு, அந்த சேரில் தான் அவங்க அமர்ந்திருந்தாங்க. இன்றைக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியெல்லாம் ஊக்கம் கொடுத்ததுனால தான் நாங்கள் தமிழக பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் அணியில் விளையாட முடிஞ்சு. நான் 8வது படிக்கும்போதே தமிழக பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் அணியில் விளையாட தொடங்கிட்டேன். அதே எங்கள் பள்ளியைச் சேர்ந்த ஒரு 3 மாணவர்கள் 2010-2020 வரை ஏறக்குறைய 12 வருடங்களுக்கு மேலாக 3 பேர் நாங்கள் ஆடும் லெவலில் இடம் பெற்றிருந்தோம். பாலகிருஷ்ணன், சந்திரபாபு போன்ற நண்பர்களும் என்னோட சேர்ந்து ஆடிக்கிறோம். அப்படி விளையாட்டில் கூட எங்களுக்கு அதீத ஆர்வத்தை கொடுத்த பள்ளியாக எங்கள் பள்ளி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். நாங்கள் பள்ளியை முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அடுத்து எந்த பள்ளிக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஆசிரியர் தான் சொன்னார், நீங்கள் மதுரைக்கு போங்கடா, இங்கே நல்லா படிக்கலாம். ஏன்னா பள்ளிக்கூடத்தை முடிஞ்சிருச்சு, 5வது முடிஞ்சிருச்சு, டிசி கொடுத்தாச்சு, அதோட நமக்கு முடிஞ்சுன்னு இல்லாமல் நீங்கள் மதுரைக்கு போய் போனீங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், நல்லா படிக்கலாம்னு எங்களை மதுரையில் கொண்டு போய் அவரே சேர்த்து விட்டார். இப்படி அதற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை இன்னும் ஒளிமயமாக மாறிச்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர்களை பெற்ற பள்ளியாகத்தான் இந்த சிறப்பு பள்ளிகள் இருந்துச்சு. சிறப்பு பள்ளிகள்ங்கிறது வெறுமனே சாதாரண பள்ளிகள் அல்ல, அவை பார்வையற்றோரோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய பள்ளியாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடக்க காலத்தில் இருந்த அந்த ஒரு ஆரம்ப பள்ளிக்கு போனபோது நான் அங்கேயே படிச்சிருந்தேன்னா நேரம்னா எப்படிப்பட்ட மாணவனாக வந்திருப்பேன்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அங்கே 1வதுலேயே 3 வருஷம் நான் தேர்ச்சி அடையாமல் இருந்தேன். ஆனால் இந்த சிறப்பு பள்ளிக்கு வந்த பிறகு நான் மிகச்சிறந்த ஒரு மாணவனாக வகுப்பில் முதன்மை மாணவனாக இருந்தேன். 10வதுலேயும் 12வது வகுப்புலேயும் மாநிலத்தில் 3வது மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். கல்லூரிகளில் பார்வை உள்ளோரோடு தான் பார்வையற்றவர்கள் சேர்ந்து படிக்கணும். அப்படி நான் படித்த அனைத்து கல்லூரிகளிலும் நான் தான் முதன் மதிப்பெண் பெற்றேன். இதே சமயம் படிப்பில் மட்டும் இல்லை விளையாட்டுலையும் நான் சிறந்து தான் விளங்கியிருந்தேன். தடகளம், வட்டெறிதல் போன்றவற்றில் மாநில அளவில் பதக்கங்கள் வாங்கியிருக்கேன். அதே சமயம் தமிழ்நாடு பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் அணி, கால்பந்தாட்ட அணியிலையும் விளையாடி இருக்கேன். இப்படி எனக்குள்ள இருக்கக்கூடிய பல திறமைகள் இதையும் தாண்டி ஒரு நல்ல எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்ப்பதாகவும் அந்த சிறப்பு பள்ளிகள் தான் இருந்துச்சு. பார்வையற்றவன் என்ற புனை பேரில் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக நான் எழுதிக்கிட்டு வர்றேன். பார்வையற்றோருக்கான முதல் தமிழ் மின்னிதழான விரல் மொழியரோட இணைய ஆசிரியராக இருக்கேன். அதே சமயம் அமேசானில் நூதன பிச்சைக்காரர்கள், என்றேனும் ஒரு நாள் நான் கவிதை எழுதக்கூடும் என்ற 2 நூல்களை வெளியிட்டிருக்கேன். அமேசான் கிண்டிலில் தமிழில் மின்னூல் வெளியிட்ட முதல் பார்வை மாற்றுத்திறனாளிங்கிற பெருமையும் எனக்கு இருக்கு. இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சாதாரண சக்திவேல் இவ்வளோ பெரிய சாதனைகளை படைப்பதற்கு இந்த சிறப்பு பள்ளிகள் தான் உதவியாக இருந்துச்சு. அவை என்னை சுயமாக இயங்குவதற்கும் என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் அன்றாட பணிகளை நான் சுயமாக செய்வதற்கும் வழிவகுத்து சின்னக்கு பள்ளிகளுக்கும் சரி எல்லா இடத்துக்கும் நான் தனியாக தான் போயிட்டு வரேன். இப்போ நான் பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்குது. நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். பார்வை மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பார்வையற்றோருக்கென இருக்கும் சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எல்லா பள்ளியில் நீங்கள் எந்த பள்ளியில் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த குழந்தை ஆனா ஒன்றா படிச்சிடும், ஏபிசிடி படிச்சிடும். ஆனால் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக மாறணும்னா அவை சிறப்பு பள்ளிகளுக்கு வந்தால் தான் அது நடக்கும். தூரமாக இருக்குது, குழந்தையை பெரிய துயரமாக இருக்குது அப்படின்லாம் இருந்து நீங்கள் உங்கள் குழந்தையை வீட்டுக்குள்ளே வச்சு முடக்கிடாதீங்க. அவர்கள் வாழ வேண்டியவர்கள், அவர்களது வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்பதை தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இருக்கிற வரையும் பார்த்துக்குறோம், அப்புறம் நாங்கள் போகும்போது ஏதாச்சும் கொடுத்து கூட கொண்டுட்டு போயிடும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நான் காதார கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்கள் குழந்தைகளை விடாதீர்கள். இப்பொழுது சிரமப்படுவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அவர்கள் உயரம் தொடவே முடியாது. எனவே எல்லா பொதுமக்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்கள் அருகாமையில் ஏதேனும் பார்வையற்ற குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றாலும் சரி, பார்வையற்ற குழந்தைகள் வளர்க்கும் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பார்வையற்றோர்களுக்கென இயங்கக்கூடிய சிறப்பு பள்ளிகளில் கொண்டு வந்து சேருங்கள். அவர்கள் உணவு உடை அதை தாண்டி தங்களது வாழ்வியல் அவர்கள் எப்படி சுயமாக எல்லாவற்றிலும் இயங்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். உங்கள் குழந்தை உங்கள் தயவில்லாமல் சுயமாக இயங்குவான். நிச்சயமாக ஒரு நாள் உங்களையும் கைப்பிடித்து கரை சேர்ப்பான். அதற்கு என் போன்ற பல பார்வை மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சான்றாக இருக்கின்றனர். புதுக்கோட்டை பள்ளியில் படித்த அநேக பார்வை மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இன்று பேராசிரியர்களாக, ஆசிரியர்களாக, வங்கி பணியில் ஊழியர்களாக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். எனவே சிறப்பு பள்ளிகளில் குழந்தைகளை சேருங்கள். அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க உதவுங்கள். அனைவருக்கும் நன்றி.
இதுவரை வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 38 கேட்டு ரசித்த புதுகை மண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை தமிழ் பேராசிரியர் திரு பொன் சக்திவேல் அவர்கள் வழங்கிய வழிகாட்டும் வெளிச்சம் அனுபவ பகிர்வு பகுதி 39 நமது பண்பலையில் கேட்டோம். மேலும் இதுபோன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.